சென்ற ஏப்ரல் 2012 இதழில் சீதா துரைராஜ் அவர்கள் எழுதியுள்ள சமயம் பகுதியில் திருவானை காவல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். திருவானை காவல் திருத்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே அமைந்துள்ளது. இறைவன் பெயர் ஜம்புகேஸ்வரர், அம்பாளின் பெயர் அகிலாண்டேஸ்வரி. அப்பு எனப்படும் நீர்த்தலம், இங்கே வெண் நாவல் மரம் தான் தலவிருட்சம். இத்தலத்திற்கு திருவானை காவல், கஜாரண்யம், ஜம்புகேஸ்வரம், ஜம்புவனம், வெண்ணாவல் வனம், ஞான கஷேத்திரம், ஞான பூமி, காவை, அமுதேஸ்வரம், தந்திப்புகா வாயில் என பல பெயர்கள் உண்டு. பஞ்சபூத தலங்களுள் ஒன்று. அன்னை கருணையுடன் அனைவரும் சிவஞானம் பெற்று திகழ இறைவனை வேண்ட நீர் திரள அதனை சிவலிங்கமாக்கி அன்னை வழிபட்ட தலம். யானைக்கு அருள் புரிந்தமையாலும், யானை வசித்த காடு என்பதாலும் கஜாரண்யம். அம்பிகை சிவனிடம் ஞான உபதேசம் பெற்றதால் ஞானத்தலம். யானை புகாதபடி கட்டப்பட்டதால் சந்திப்புகா வாயில் என்ற பெயர்களும் உண்டு. பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சம்பு தீர்த்தம், ராம தீர்த்தம், ஸ்ரீமத் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம் என நவ தீர்த்தங்கள் உள்ளன. இறைவன் கருவறையில் இடைவிடாது ஊற்றெடுத்து வளரும் புனித புனலினால் இது ஸ்ரீமத் தீர்த்தம் என பெயர் பெற்றது. சைவ சமய குருவர்கள் நால்வராலும் பாடப்பெற்றது இத்தலம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ மன்னன் கோச்செங்கனானனால் கட்டப்பட்டது. சிட்டக்கலை நுணுக்கங்கள் சிறப்புற அமைந்துள்ள கோயில். சம்பு முனிவர், அகிலாண்டேஸ்வரி, பிரம்மன், ராமபிரான், கௌதவ முனிவர், பராசரர், காளமேகம், தாயுமானவர், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்ட சிறப்புடைய தலம். இவ்வாலயம் 2500 அடி நீளம், 1500 அடி அகலம் கொண்டது. சுவாமி சன்னிதி மேற்கு முகமாகவும், அம்மன் சன்னிதி கிழக்கு முகமாகவும் அமைந்துள்ளது. ஆலயத்தின் உள்ளே இருந்து வெளியே வரை 5 திருச்சுற்றுக்களை உடையது. 4-5 சுற்றுகளில் வீடுகள் அமைந்துள்ளன. 4வது சுற்றில் சுவாமி புறப்பாடு, தேரோட்டம் யாவும் நடைபெறுகின்றன. 5ஆம் சுற்று விபூதி திருச்சுற்று என அழைக்கப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே சிறப்பான பல சன்னிதிகளும் அழகான தென்னந்தோப்பும் உள்ளது. யானை ஒன்று காட்டில் சிவலிங்கம் ஒன்றைக் கண்டு அதற்கு நீராட்ட காவிரி நீரை துதிக்கையால் எடுத்துக்கொண்டு இறைவன் திருமேனி முன் இருக்கும் பூக்களை கனிகளை அகற்றி தான் கொண்டு வந்த நீரால் அபிஷேகித்து வணங்கி வந்தது. இக்காலத்தில் ஒரு சிலந்தி தன் வினைவசத்தால் சிவத்துண்டு செய்ய விரும்பி வெண் நாவல் மரத்தில் தனது வாய் நூல் கொண்டு அழகிய பந்தல் அமைத்து பெருமாள் மீது விழாமல் காத்து பணிமுடிந்து வேறிடம் சென்று தங்கியது. ஒரு நாள் சிலந்தியும் யானையும் சிவனுக்கு திருப்பணி செய்யும் போது சந்தித்தன. யானை சிலந்தியின் வலையை துதிக்கையால் குலைத்தது. சிலந்தி கோபம் கொண்டு யானையின் துதிக்கை வழி புகுந்து அதன் உச்சந்தலையில் கடித்தது. உயிர்நிலையில் சிலந்தி கடித்ததால் யானை இறந்துபட சிலந்தியும் வெளியேற வழியிற்று இறந்து போனது. சிவபெருமான் காட்சி தந்து யானையை சிவகணங்களுக்கு தலைமை தாங்கவும் சிலந்தியை சோழ மன்னனாகவும் பிறக்க வரமருளினார். அன்று தொட்டு இத்திருத்தலம் ஆனைக்கா நாவற்கா என பெயர் பெறலாயிற்று. மறுபிறவியில் சிலந்தி கோச்செங்கட் சோழனாக பிறந்து இத்திருக்கோயிலையும் மேலும் பல கோயில்களையும் கட்டி திருப்பணி செய்ததாக வரலாறு. சம்பு மாதவன் எனும் முனிவர் நாவற்காட்டில் தவம் செய்யும் போது முனிவரின் மடியில் வெண் நாவற்பழம் விழுந்தது. அதை முனிவர் கைலாயம் சென்று இறைவனிடம் கொடுக்க சிவபெருமான் பழத்தை அமுதனும் மேலாக கருதி சாப்பிட்டு விட்டு கொட்டையை உமிழ முனிவர் அதை பிரசாதமாக சாப்பிட முனிவரின் வயிற்றில் நாவல் மரம் வளர்ந்து வெளிப்பட்டது. பிரம்மனின் பாதத்தில் முனிவர் வணங்க சிவபெருமான் அவரது பக்தியை மெச்சி காவிரி ஆற்றங்கரையில் அன்னை மோனதவம் ஏற்றும் நாவற்காட்டில் போயிரு, நான் சிவலிங்கமாக அடிநிலையில் தங்கி அருள் புரிவேன் என்றார். அழகுமாறாத அந்த நாவல் மரத்தின் காரணமாக அவ்விடத்திற்கு ஜம்புகேஸ்வரன், ஜம்புகேஸ்வரம் என்ற பெயர் வந்தது. அன்னை அங்கு தவம் செய்ய இறைவன் அதற்கு இறங்கி காட்சியளிக்க அன்னை விரும்பும் ஐயங்களுக்கு ஐயன் பதிலளித்து ஞானோபதேசம் செய்ய அது முதல் இது ஞானோபதேசத்தலமானது. இறைவன் குருவாகவும் அன்னை சிஷ்யாகவும் இங்கு இருப்பதால் இங்கு திருக்கல்யாண விழா நடப்பதில்லை. அன்னை தன் திருக்கரத்தால் காவிரி நீரை கொழந்து பூஜை செய்ய அந்த வழிபாடு இன்றும் தொடர்ந்து வருகிறது. உச்சிக்கால வழிபாடு நடத்த வரும் அர்ச்சகர் அம்மன் கோவிலிலிருந்து அம்மனைப் போல் பெண் உருவமேற்று மலர் கிரீடம் சூடி ருத்ராட்ச மாலை பூ நீர் முதலியன ஏந்தி மேளமொழிக்க ஐயனின் சந்நிதிக்கு சென்று தன்னை அம்பிகை போல பாவித்து சிவ வழிபாடு செய்கிறார். இச்சந்நிதி ஆதியில் மிக முக்கியமான சக்தி கொண்டதாக இருந்ததால் பக்தர்கள் பயந்து கோயிலுக்குள் செல்லாமல் வாசலிலேயே வழிபாடு முடித்து சென்றனர். இதையறிந்த ஆதிசங்கரர் மனம் வருந்து 2 ஸ்ரீ சக்கரங்களை தயார் செய்து அம்பிகையின் சாநித்தியம் முழுவதும் அதில் புகும்படி வேண்ட ஸ்ரீ அன்னையும் அருள் செய்தாள். அந்த ஸ்ரீ சக்கரங்களே அன்னையின் காதில் தோடுகளாக அலங்கரிக்கின்றன. அன்னையின் காதுகளில் ஒளிரும் அந்த ஸ்ரீ சக்கரங்களின் புனித ஒளி நம்மை எல்லா சிக்கல்களிலிருந்தும் காப்பாற்றும் தெய்வீக ஒளியாகும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.